வணக்கம் ஐயா.
வணக்கம்.
உங்களை எஸ்பிஎஸ் சிட்னி ஒலிப்பதிவு கூடத்தில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. முதல்ல ரொம்ப நாளாக வந்து என்ன நேரடியாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு ஊடகவியலாளர் வந்து நேரடியாக முன்னே இருந்து சந்தித்து அது இந்த மாதிரி கேள்விகள் கேட்கறது ரொம்ப மகிழ்ச்சி தருது. வணக்கம்.
வணக்கம். இத்தகைய ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் தருவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது.
சரி, தமிழ் ஊடகவியலாளர்ங்கிறதுல ஒரு மாபெரும் ஆளுமை நீங்கள். உங்கள் ஆளுமையை செதுக்கியது யார்?
சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் தான். பெரிதாக யாரும் எனக்கு வாத்தியாராக இருந்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை. சமூகத்தில் நடக்கும் அவலங்களை நான் பார்க்கிறேன். எல்லாரும் பொதுமூடலாகத்தான் பேசுகிறார்கள். உதாரணமாக ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டுக்கு சென்றால் அங்கே இவர்கள் நிருபர்கள் அடிக்கிற லூட்டியை கேட்டால் ரொம்ப அபாரமாக இருக்கும். ஆனால் இவை எதுவுமே எழுத்தில் வராது. அவங்க முதல் நாள் பேசினது கேள்விகள் கூட ரொம்ப சம்பிரதாயமான கேள்விகள் கேட்பார்கள். அதாவது அது அதுக்கு சம்ஸ்திரியாளர் சம்மேளனத்துக்கு போக வேண்டாம், வீட்டில் இருந்தே அவர் என்ன சொல்லுவார்னு எழுதிடலாம். அதுதான் ஏன் என்று சொன்னால், அங்கே அவர்கள் சுயமாக சிந்திக்கிறார்கள், செயல்படுகிறார்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் நையாண்டி நக்கல் கிண்டல் கேலியெல்லாம் செய்து கொள்கிறார்கள். ஆனால் பத்திரிகை வந்து ஒரு ஸ்தாபனத்துக்கோ ஒரு முதலாளிக்கோ சொந்தமானது. அவருடைய அரசியல் கொள்கைகள் கோட்பாடுகளுக்கு ஏற்பத்தான் இவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் ஹையர் அண்ட் ஃபயர் பை டெலிகிராங்கிற மாதிரி எப்படி வேலையில் சேர்க்கறது தந்தி அடித்து கூப்பிட்டாங்களோ அது மாதிரி விலகிட்டவனும் தந்தி அடிச்சு சொல்லிடுவாங்க. இந்த கட்டுக்குள்ளே நின்று கொண்டு நம்ம எதுவும் செய்ய முடியாது. ஆனால் இந்த ஃப்ரீலான்ஸுங்கிறது ஒரு பெரிய லைசன்ஸ். ஆனால் இதில் என்ன முக்கியமான செய்ய வேண்டும் என்று சொன்னால், உள்ளதையும் சொல்ல வேண்டும், யாரையும் காயப்படுத்தி விடவும் கூடாது. ஆனால் நான் இறையாண்மையை குறை சொல்வதில்லை, எந்த தனிப்பட்ட நபரையும் அவதூறு சொல்வதில்லை, இட்டுக்கிட்டி சொல்வதில்லை, பொய் சொல்வதில்லை, உள்ளதை உள்ளபடி சொல்வேன். பிறநாட்டு வானொலிகளாகட்டும் பத்திரிகைகளாகட்டும் நான் எழுதியவற்றிலோ பேசியவற்றிலோ ஒரு வரியை கூட அவர்கள் தூக்குனதில்லை.
சரி, இப்போ ஃப்ரீலான்சிங்னு நீங்கள் குறிப்பிட்டீங்க. இப்போ ஃப்ரீலான்சிங்கை பொறுத்தளவில் சுயேட்சையாக ஒரு ஊடகவியலாளர் இயங்குறதுங்கிறது ஃப்ரீலான்சிங். அதை வந்து பொதுவாக எல்லாரும் எடுத்துக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு ஊடக நிறுவனத்தோட நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு முதலாளிக்கு கட்டுப்பட்டு மாத சம்பளம் வாங்கிட்டு அப்படி வந்து ஜேர்னலிஸ்டாக இருக்கிறது தான் வழமையாக இருக்கிறது. எப்படி இப்படியான ஒரு ரிஸ்க், பொருளாதார ரீதியாக இது வந்து ஒரு பாதுகாப்பான விஷயம் இல்லை ஃப்ரீலான்சிங் ஜேர்னலிசம்?
இல்லை இல்லை, நான் ஏற்கனவே இந்த ஊடகத்துக்கு வரும்போதே நான் ஒரு வர்த்தகன், ஒரு பாலித்தீன் ஃபேக்டரிக்கு அதிபன், நான் சொந்தமாக இருந்துச்சு, அதே இப்போ பிள்ளைகள்கிட்ட கொடுத்துட்டேன். அப்போ எனக்கு இந்த வருமானம்ங்கிறது ஒரு பிரச்சனை அல்ல. அதனால இதில் துணிந்து இறங்குறதற்கு ஒன்றும் இல்லை. ரெண்டாவது, எனக்கு அவ்வப்போது இந்த கமெண்ட்ரிகள் வரும். அந்த இப்போ உதாரணமாக ஆல் இந்திய ரேடியோவில் ஒரு வர்ணனைக்கு வந்து ஒரு நாளைக்கு 1250 ரூபா தான். ஆனால் அதே நேரத்தில் தென்னாப்பிரிக்கா நடந்த வேர்ல்ட் கப்பை நான் சிங்கப்பூர்லேருந்து ESPN-க்காக வர்ணித்த போது ஒரு நாளைக்கு $390 பணியாயிரும். இப்படி இடையிடையே சில விண்ட்ஃபால்னு சொல்லுவார்களே, சில வந்து விழுகும், சில இருக்காது, சிலர் சும்மா தேங்காய்பொடி கச்சேரியும் நடக்கும், சிலர் காசு அனுப்பி தருவார்கள், இருந்திருந்து ஏதாவது காசு அனுப்பி தருவார்கள், ஐயா நீங்கள் சரிங்க உங்களுக்கு காசு கொண்டு அனுப்புவாங்க அப்படி. ஆமாம், கூட்டி கழிச்சு பார்த்தாக்கா அது ஓடும். ஆனால் இதை நம்பி வாழ முடியாது. ஆனால் இன்றும் கூட நான் என் காலில் நிற்கிறேன் என்பது தான் உண்மை. இன்னொன்று நான் கொஞ்சம் பெருமையோடு சொல்வேன். தமிழ்நாட்டில் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுற ஒரே ஒரு ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்ட் சொல்லுவேன்.
இப்போ ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிசம் இதழியல்ங்கிறதுல விளையாட்டு சம்பந்தமாக தமிழ் எழுதுறது வந்து இதுவரைக்கும் வந்து கூட பிரபலமாகலை, இனியும் பிரபலம் கொஞ்சமாக பிரபலம் ஆயிட்டு இருக்குன்னு வைங்க. உங்களை பொறுத்தளவில் ஒரு முன்னோடின்னு சொல்லலாம் அந்த துறையில். எப்படி வந்து விளையாட்டு ஜேர்னலிசம் வந்ததுக்கு வந்தீங்க?
இல்லை, நான் கொழும்பில் இருந்தபோது இந்த விளையாட்டில், அதாவது எங்கள் கல்லூரியில் ஒரு ஹாஸ்டல் கட்டினாங்க, அது ஒரு பெரிய கோபுரம் இருந்துச்சு, அது மேலே ஏறி உட்கார்ந்துக்கிட்டு நக்கல் அடிக்கிறது. இப்போது ஒரு அடித்தேன்னா நல்லதை அடித்தாக்கா அடிச்சு சொல்கிறது இல்லை, அவன் அடித்து மிஸ் பண்ணனா ஓ வாட் அ மிஸ் ஆஸ் ஹி ஆல்வேஸ் டஸ் சொல்லி அங்கே இருக்க கலாட்டா பண்ணி சும்மா உட்காந்து கலாட்டா பண்ணியிருந்தோம். அது மாத்திரம் இல்லை, எனக்கு கிடைக்கிற பாக்கெட் மணியில் நான் நிறைய கிரிக்கெட் புக்கெல்லாம் வால்டர் ஹேமன்லேருந்து கடைசியாக கொழும்ப விட்டு நீங்கள் போது டானியில் கூட ராங் ஒன் வர புத்தகங்களாக வாங்கி கொடுத்துருக்கேன். என்னுடைய ஆங்கில அறிவுக்கு அந்த கிரிக்கெட் பற்றிய புத்தகங்கள் வாசித்து தான் காரணம். இன்றைக்கு நான் தமிழில் எவ்வளோ சரளமாக பேசுகிறேன் எழுதுகிறனோ அதே மாதிரி ஆங்கிலத்தில் என்னால் செய்ய முடியும். அதற்கு காரணம் இந்த கிரிக்கெட் புத்தகங்கள் தான். அதனால் எனக்கு கிரிக்கெட்னா ஒரு பைத்தியம். இதில் வேடிக்கை என்னென்னா, இந்த கிரிக்கெட்டில் கமெண்ட்ரி கேட்கும்போது நான் தமிழ்லேயும் சொல்லி பார்த்துக்குவேன். ரெண்டாவது, இந்த ஆஸ்திரேலியா இங்கிலாந்து கிரிக்கெட்டு நடக்கும்போது ரேடியோவில் குறுறோம் குறுறோம் ஆர்னால்டு மூக்கால் பேசுவார், நாக்கால் பேசுவார், கரர் குறும் சத்தம்லாம் கேட்கும். அந்த குழந்தைகளுக்கு வந்து காது ரொம்ப தீட்சினு கேட்டிங்களா, இப்போ நம்ம வர்ற பாடல்களை நமக்கு புரியாது ஆனால் குழந்தைகள் பாடும். அதே மாதிரி ஒரு தினம் எங்கள் மாமா இருக்கார், கோடா வாடா உட்காரா ரேணு கேடா கேட்டுட்டு சொல்லிட்டாங்க. அவர் நான் அதை கேட்டு கேட்டு நான் அங்கே காதலை கேட்குறேன் இங்கே தமிழில் சொல்லிட்டு இருப்பேன். அப்படி வந்தது தான். ஆனால் அப்படி இருக்கும்போது ஆல் இந்திய ரேடியோவில் தமிழ் அறிமுகப்படுத்துகிறார்கள். ஐஏஎஸ் ராமமூர்த்தி அவர்கள் பிரமாதமாக செய்தார். மற்றவங்க எல்லாம் கூப்பேன், ஒரு தமிழும் தெரியல கிரிக்கெட்டும் தெரியல, கொலை பண்ணினாங்க. நான் ஒரு லெட்டர் போட்டேன், இப்படி கொலை பண்ணாங்கன்னு சொல்லி. அவர் அந்த கடிதத்தை தபால் பெட்டிங்கிற நிகழ்ச்சியில் முழுவதும் வாசித்தாங்க. வாசிட்டு, ஐயா உங்களை பார்த்தால் ஏதோ விஷயம் தெரிஞ்ச மாதிரி தெரியுது, நீங்கள் ஏன் வரக்கூடாது? அதில் ஒரு சவால் தூக்கி நினைச்சு நான் வர்றேன். சரி வாங்க, நான் ஏன் சென்னை வரணும்? இந்த ரெக்கார்டு வந்து டெல்லிக்கு போக போகுது, அப்புறவர்களுக்கு திருநெல்வேலி செய்யலாமேண்ணா, அப்போ திருநெல்வேலிக்கு போங்க. கிறிஸ் உள்ள ஒரு ஓவர், பாப் வில்லிஸோட ஒரு ஓவர் நான் வர்ணித்தேன். அவர் அங்கேயிருந்து வந்தார், ஐயா கிரிக்கெட்டை தமிழில் வர்ணிக்க முடியுமா? வர்ணித்தனே, நீங்கள் தான் சார் வரப்போறீங்கன்னார். ஆஸ்திரேலியா வந்துச்சு, வெஸ்ட் இண்டீஸ் வந்துச்சு, பேச்சு மூச்சை காணும். பாகிஸ்தான் வரப்போகுது, ஒரு லெட்டர் எழுதி போட்டேன், ஐயா பாகிஸ்தான் வரப்போகுது, நீங்கள் என்னை தேர்ந்தெடுங்க, எடுக்காம போங்க, என்னை அந்தரத்தில் தொங்க விடாங்க, நேரில் வரணைக்கு வாருங்கள். நேரில் வர அன்னைக்கு போயாச்சு. போய் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையிலான ஒரு கிரிக்கெட் மேட்ச் 1979 டிசம்பர் 25 கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நான் ஆரம்பித்தேன். சந்திரகாந்தங்கிற ஓகே ஒரு அடி அடித்தார், அது ஜப்பாரில் தோளில் போட்டு தெரிச்சது, பாரத்தில் வச்சு கச்சு பிடிச்சார், அவுட்டு. நான் தொடங்கினேன். ஒருவருக்கு துணை போவதை தோல் கொடுப்பதாக சொல்வார்கள். இங்கே ஒருவரை தொலைத்து கட்ட ஜப்பார் தோல் கொடுத்திருக்கிறார். சந்திரகாந்த் அடித்த அடி ஜப்பாரின் தோல் மீது பட்டு தெரிக்க பாரத்தில் வச்சு கட்சி பிடிக்க அவர் அவுட்டுனேன். அடுத்த அழுத்தம் வந்தான் பாவி. வந்த வகையில் ஒரு இழுப்பு, இப்போதான் ஒரு விக்கெட்டு போயிருக்கிறது, நின்றிருக்கலாம், நிதானித்திருக்கலாம். வந்த வகையிலே ஒரு விளாசு விளாசுகிறார். பனைமர உயரத்துக்கு எழுகிறது பந்து, பக்கத்தில் இருக்கிற கேண்டீனில் ஒரு டீயை குடிச்சிட்டு வந்து கூட பிடிச்சிருக்கலாம், பிடிச்சார் இவர் அவுட்டுன்னே. ஐயா நீங்கள் தான் சார், வேறு ஆள் இல்லை. அப்படித்தான் 1980 பொங்கல் அன்றைக்கு இந்தியா பாகிஸ்தான் முதல் டெஸ்ட்டு நான் இது பண்ணேன். அதில் இந்த ஆசிப் இக்பால் அந்த வந்தார். அந்த ஆசிப் இக்பால் உள்ளே வர்றாரு, என்னென்ன பாரதம் பெற்ற புத்திரன், பாகிஸ்தானின் தத்து புத்திரன் ஆசிப் இக்பால் அரங்க நோக்கி வருகிறார். என்னோடனே ராமூர்த்தி அதை அப்படி வேகி கட்டி பிடிச்சி, என்ன ஐயா நீ, அந்த மாதிரி சில நகாஸ் வேலைகள். பால் அவுட் சைட் ஆப்ஷன், ஹி ஆஃபர்ஸ் நோ ஸ்ட்ரோக் நோ ரன், இதை சொல்கிறதுக்கு தமிழ் வேண்டாம். தமிழ்னா உங்களுக்கு கொஞ்சம் மசாலா சேர்க்கணும், அதை நான் சேர்ப்பேன். எழுதுறதுலையும் அப்படி தான்.
சரி சொல்லுங்க, இப்போ ஒரு ஒரு வர்ணனை நேயர்களுக்காக நீங்க பண்ண ஒரு 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 மேட்ச் உள்ள ஒரு வர்ணனை
பண்ணதே வம்பு பண்ணாதே சென்னை சேப்பாக்கம் சிதம்பரம் அரங்கில் வந்து அப்துல் ஜப்பார் பேசுகிறேன். இப்போது ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒருநாள் போட்டித் தொடரின் முதல் போட்டி ஆட்டம் இப்போது இங்கே துவங்கி இருக்கிறது. டாஸ் வென்ற ஆஸ்திரேலியர்கள் பேட்டிங்கை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஆரன் ஃபிஞ்சும் டேவிட் வார்னரும் களமிறங்கியிருக்கிறார்கள். முதல் பந்தை ஷமீம் வீசப்போகிறார். முதல் பந்து ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியே, அதை தொடாமலே விட்டு விடுகிறார் ரணில் மல்லி. அடுத்த பந்து வெட்டி முடித்து உள்ளே வருகிறது. கால்காப்பும் கையுறையும் சேர்ந்து அதை தடுத்து ஆடுகிறார் ரணில் மல்லி. மூன்றாவது பந்து ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியே கூந்து பிடித்து சீறி எழுந்து உள்நோக்கி வருகிறது. மட்டையால் தடுக்க முயன்றார், அவருக்கு பிப்பை காட்டிவிட்டு அந்த விக்கெட்டை வீழ்த்துகிறது. ஆஸ்திரேலியா ரணில் முதல் விக்கெட்டை இழக்கிறது. அதிரடி ஆட்டக்காரன் டேவிட் வார்னர் அவுட். அடுத்து உள்ளே வர வேண்டியது உஸ்மான் ஃபாஜா, ஆனால் உள்ளே வந்திருப்பது ஸ்டீவன் ஸ்மித் கேப்டன். ஏனென்று சொன்னால் இன்னொரு விக்கெட் விழுந்தால் இந்நிலைமை சிக்கலாகிவிடும் என்பதற்காக அவர் உள்ளே வந்திருக்கிறார். என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். இன்னொன்று, வேகப்பந்து வீச்சை மாத்திரமல்ல ஸ்பின்னர்களையும் வெளுத்து வரக்கூடியவர் ஸ்டீவன் ஸ்மித். ஆரன் ஃபிஞ்சை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. ஒரு விக்கெட், 0 ரன் எதுவும் இல்லாமல் இருக்கிறது. ஆட்டம் தொடர்கிறது.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டின் பிரபல ஊடகவியலாளர் அப்துல் ஜபார் அவர்கள். நீங்க ஊடகத்துறையை பொறுத்தளவில் 66 ஆண்டுகள் இந்த ஊடகத்துறையில பணியாற்றி வருகிறீங்க. இன்னும் விளையாட்டை பொறுத்தளவில் ஒரு 35 ஆண்டுகள் நீங்கள் வந்து என்ன பணியாற்றி வரீங்க. இந்த நிகழ்ச்சியை வந்து அல்லது இந்த இந்த எழுத்தை வந்து இன்னும் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் படுமா?
என்னுடைய ஒவ்வொரு எழுத்தையும் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம்னு தோணும் எனக்கு. ஏன்னா முடித்த பிறகு சொல்லுவேன், அதாவது இது கொஞ்சம் இன்னும் பண்ணிருக்கலாம், நல்லா பண்ணிருக்கலாம். ஆனால் மற்றவங்க சொல்கிறாங்க, அருமான இப்போ எனக்கு இந்த ராணி பத்திரிகையில் ஒரு மாதத்துக்கு ஒரு கட்டுரை கேட்குறாங்க. இப்போது தோனி எழுதினேன், விராட் கோலி எழுதினேன், யுவராஜ் சிங் எழுதினேன், நம்ம ஒலிம்பிக் எதிர்க்கின்ற ஒரு கட்டுரை எழுதினேன், அப்புறம் இப்போது ரவிச்சந்திர அஸ்வினை பற்றி எழுதுகிறேன். அப்படி முக்கியமான விஷயம் அடுத்தாலும் இப்போ இவர் ஃபெல்ப்ஸ் நீச்சல் தண்ணீரில் ஒரு தங்கச் சுரங்கம் சொல்லி எழுதுறேன். இவர் ஹுசேன் போல்ட்டை பற்றி மனித வேகத்தின் அளவுகோல் அப்படின்னு தலை இந்த தலைப்புகள் வித்தியாசமாக இருக்கும். அப்படின்னா இந்த எழுத்து நடையும் கூட சாதாரண நடையில் மக்களுக்கு புரிஞ்சு கொள்கிற மாதிரி எழுதுவேன் நான். அதாவது ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிசம்னு சொன்னால் எங்கள் கொப்பில் இருந்துக்கிட்டு எழுதுகிற மாதிரி இல்லை, சாதாரண மனிதன் சாமானியனுக்கு புரிகிற மாதிரி நான் எழுதுகிறேன். அதுக்காண்டி ரொம்ப தரந்தாழ்ந்து போவதில் இதுவும் இல்லை, நல்ல தமிழில் புரியக்கூடிய விதத்தில் எளிய தமிழில் நான் எழுதுகிறேன். அது ரொம்ப பிடிக்கிறது. இன்னொன்று பெருமைக்கு சொல்லவில்லை, கேட்கிறவர்களுக்குத்தான் கற்றுக் கொடுப்பேன். நானாக எழுதி அதை திரும்பி வர விளையாட்டெல்லாம் கிடையாது, எனக்கு நேரம் கிடையாது. அதனால் அவங்க சொல்லுவாங்க, என்ன முகமது அலி பற்றி ஒரு கட்டுரை தாங்களேன்னு, உடனே உட்காந்து துணிஞ்சு துளாவி ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கட்டுரை எழுதிடுவேன். டிவியில் மாத்திரம்தான் இன்னும் பச்சை தண்ணியில் பலகாரம் சொல்கிறாங்க. ஏன்னா காசு கொடுத்து டிவி ப்ரோக்ராமில் பங்கெடுக்கிறதுக்கு நிறைய பேர் காத்திருக்கான். இந்த விவாதம் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா நிறைய அபத்தமாக வளருவாங்க. குறிப்பாக இலங்கை பிரச்சனை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இலங்கை தெரியாது பிரச்சனையும் தெரியாது, ஒன்னோட கொண்ட ஓட்டு விலகுவாங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு ஒரு இனத்தை அழிப்பதற்கு மொழியை அழிக்கணும். அதுக்கான தான் 1946 ஜெயவர்தனா சிங்கள மொழியை தேசிய மொழி ஆக்கினார். இலங்கை சுதந்திரம் பெற்றதே 48. டிஎஸ்என் நாயக்கா, டெல்லி சென் நாயக்கா, கொசலாவில் பண்டார நாயக்கா, சினிமா பண்டார நாயக்கா, அதுக்கப்புறம் தான் ஜெயவர்தனா வர்றார் 7வது 8வது. இவர் தான் 46 அந்த மாதிரி விவரம் இல்லாமல் பேசுகிறாங்க, சிங்கதிகளை புரிஞ்சு கொண்டு பேசுகிறவங்க இருக்குது. அதனால் அந்த விவாதத்துக்கெல்லாம் பெரிய மதிப்பு. கிரிக்கெட்னா எந்த டிவிலையும் என்ன தான் கூப்பிடுவாங்க, அது ஒன்று இருக்குது.
சரி, இப்போ 66 அப்துல் ஜபாருங்கிற ஒரு ஊடகவியலாளர், எத்தனையோ பாராட்டுக்கள் விருதுகளெல்லாம் வாங்கியிருப்பீங்க, எந்த பாராட்டு வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு பாராட்டு அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசில் படுது?
நீங்கள் சொன்ன மாதிரி எத்தனையோ பாராட்டுகள் இருந்திருக்கின்றன. ஒரு 25 விருதுகள் எனக்கு இருந்திருக்கிறது. உதாரணமாக இந்த ஆண்டுக்கான வெற்றி விருது, இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், நீங்கள் பெற்ற அதே துறை சென்னை பல்கலைக்கழகம், உங்களுக்கு இன்னும் அங்கே பெரிய மதிப்பாக இருக்குது, மதிப்பு மரியாதை இருக்குது. அங்கே கொடுத்தாங்க வெற்றி விருதுன்ற ஒரு விருது, இந்த துறையில் சிறப்பாக பணியாற்றுவதற்காக. ஒன்று, 2015 ஐபிசி தமிழ் தங்களுடைய டிவி லான்ச்சிங்கின் போது ஒரு பிரம்மாண்டமான விழா நடத்தினார், அதில் எனக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருந்து கொடுத்தார்கள். அப்படியே நிறைய 25 வீட்டில் வைக்க இடம் இல்லை, என் பொண்டாட்டி சண்டைக்குதான் வர, இதெல்லாம் கூட எங்கே வைக்கிறேன்னு சொல்லி. ஆனால் நான் பத்திரிகையாளர் மாநாட்டுக்கு இங்கே போயிருந்தேன். வன்னிக்கு போனால் பத்திரிகையாளர் மாநாட்டெலாம் முடிஞ்சது, எல்லோரும் போயிட்டாங்க. என்ன நான் உங்களை விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஏற்கனவே விடக்கூடாதுன்னு சொல்லி கடைசியில் பார்த்தா சாயங்காலம் நீங்கள் அவரை சந்திக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சாயங்காலம் நான் இந்த ஊரெல்லாம் சுற்றி வந்து வாஷ் எடுத்துகிட்டு காத்திருக்கிறேன், தமிழ்ச்சியில் வாங்கி இருந்தார். என்ன இல்லைங்க, நீங்கள் போய் சென்று சந்திக்கிறது மரியாதை இல்லையா, அவரே வர்றாரு. ஒரு வேன் வந்து நினச்சி, ஒரு புதிய வேன், அது நிச்சயமாக கொழும்பு வழியாக வந்திருக்காது. ரெண்டு ஜவான்கள் துப்பாக்கி சேர்ந்து வெளியிறங்கினாங்க. டிரைவர் இறங்கி இந்த வேனை ஒரு சுற்றி சுற்றி வந்தார். சுற்றின பிறகு இவர் காரை விட்டு இறங்குறார். அது எந்த வெளிப்பக்கம் இல்லை, உள்பக்கமாக இறங்கி அப்படியே வர்றார். ஒரு 20 படத்தில் பார்த்து பரிச்சயப்பட்ட ஒரு உருவம், கம்பீரம், ஆள் அதிக உயரம் இல்லை, ஆனால் ஆஜான போகணும், கம்பீரமான திடமான உடல் அமைப்பு நடந்து வர்றார். அப்படி எனக்கு ஓடி போய் கட்டி பிடிக்க ஆசை, ஆனால் பக்கத்தில் ரெண்டு பேரும் கண்ணை வச்சு நிற்கிறானே. அவர் வர வர வேகம் கூட்டுறார். வேகம் கூட்டி வந்து என்னை அப்படியே கட்டி தழுவி, நான் உங்கள் பரமரசியன் ஐயா, 80 உங்களுடைய வர்ணனைகளை நான் கேட்டிருக்கிறேன்னொன்னு உண்மையிலே. அது மாத்திரம் உங்களுடைய இந்திய கண்ணோட்டம் ஐபிசி தமிழில் உறவு பாலம் வழியாக வெளியேறுது, அதை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சு கேட்பேன். அது உண்மையிலே எத்தனை பேர் பாராட்டியிருக்கிறார்கள், ஆனால் இது எனக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டாக கருதுகிறேன்.